டிரான்ஸ்வல் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
தினத்தின் இரவிலே பல பிரச்சனைகளோடு நீங்கள் படுக்கைக்கு சென்றிருக்கலாம். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எனக்கு வந்துவிடுமோ என்ற பயத்தோடு வானொலி பெட்டி முன் இருக்கிறீர்கள் அல்லவா? மகிழ்ச்சியுடன் இந்த நாளை ஆரம்பியுங்கள். இன்றைய செய்தி மூலம் தேவன் உங்களோடு நிச்சயம் பேசுவார்.
டிரான்ஸ்வல் ரேடியோவின் வானொலி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கிற எங்களுக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இந்த நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் ஜெபிப்பதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். அநேகருக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அறிமுகம் செய்து வைக்கிறீர்கள், அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உங்கள் மூலமாய் எண்ணற்ற மக்கள் கர்த்தருடைய வசனங்களை அறிந்து கர்த்தருடைய ராஜ்யத்திலே வந்து சேர்வார்களாக. இந்நாளிலே நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 8:8 முதல் 13 வரைக்கும் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் 8:8-9. இரண்டாம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் 1/3 இரத்தமாயிற்று. சமுத்திரத்திலிருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் 1/3 செத்து போயிற்று. கப்பல்களில் 1/3 சேதமாயிற்று. பூமியின் பெரும் பகுதியை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிற சமுத்திரமானது அடுத்தபடியாக தேவனின் நியாய தீர்ப்பினால் பாதிக்கப்பட்டது. தண்ணீரும் வெட்டாம் தரையும் தனித்தனியாக பிரிக்கப்பட்ட அதே நாளில்தான் தாவரங்கள் சிருஷ்டிக்கப்பட்டது. இதை ஆதியாகமம் 1:9-10 நாம் பார்க்கலாம். இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்ற வார்த்தைகளை நன்றாக கவனிக்க வேண்டும். எரிகின்ற மலை சமுத்திரத்திற்குள்ளே போடப்பட்டது என்று யோவான் கூறவில்லை. அக்கினியால் எரிகிற மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது என்று யோவான் கூறுகின்றான். மலை போன்றதொரு பெரிய பொருள். இரண்டிற்கும் உள்ள வேறுபாட்டை நாம் மிகவும் கவனமாக கவனிக்க வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51:25 கர்த்தர் பாபிலோனை குறித்து சொல்லும் பொழுது மலை போன்ற ஒரு பர்வதத்தை குறிப்பிடுகிறார். இதோ பூமியை எல்லாம் கெடுக்கிற கேடான பர்வதமே, நான் உனக்கு விரோதமாக வந்து என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உன்னை கண்மலைகளிலிருந்து உருட்டி உன்னை எரிந்து போன பர்வதமாக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிஜமாகவே எரிகின்ற மலை போன்ற ஒன்று நிஜமான கடலுக்குள் விழுந்து 1/3 நிஜமாகவே இரத்தமாக மாறி நிஜமான கடலில் வாழ்கின்ற உயிரினங்களில் 1/3 நிஜமாகவே மரித்து போகப் போகிறது. இதனை காட்டிலும் வெளிப்படையாக வேறு எதையும் கூற முடியாது. நிஜமான தேசங்களின் நிஜமான கப்பல்களில் 1/3 அழிக்கப்படப் போகிறது. யோவான் இவைகள் எல்லாவற்றையும் தெளிவாக கூறியிருக்கிறார். யோவான் இதனை அடையாளமாக கூறவில்லை. மலை போன்றதொரு பெரிய வஸ்து சமுத்திரத்திற்குள்ளே போடப்பட்டது என்று கூறுகிறார். கிறிஸ்துவை புறக்கணிக்கின்ற இந்த உலகத்தின் மீது வரப்போகின்ற பயங்கரமான ஒரு ஆபத்து இது. இது ஒரு விசுவாசியை கலங்க பண்ணுகிறது. இது நமது இருதயத்தை கலங்க பண்ணுவது மாத்திரமல்ல, நமது சிந்தனைகளையும் கால்களையும் தேவனுடைய வார்த்தைகளை இந்த உலகத்திற்கு அறிவிக்க நம்மை துரிதப்படுத்த வேண்டும். அதுவே நாம் செய்ய வேண்டிய கடமையாகும். பூமியின் மீது வர இருக்கின்ற நியாய தீர்ப்பை நாம் தடை செய்யவோ நாம் நிறுத்தவோ முடியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை அறிவித்து இந்த பூமியிலே துன்பங்களை அனுபவிக்கப் போகின்ற மக்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நான் கூறுவது உங்களுக்கு புரிகிறதா? நீங்கள் மற்றவர்களுக்கு இயேசுவின் அன்பை எடுத்து கூறி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது இந்த நியாய தீர்ப்புகளிலிருந்து பாதுகாவல் உண்டு என்பதை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். இந்த உலகத்திலே மனுமக்கள் நன்மை செய்வதனாலே நித்திய உலகத்தை, சொர்க்கத்தை, பொன்னுலகத்தை அடைய முடியாது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக மரித்தார் என்பதை விசுவாசிக்கும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது, இயேசு கிறிஸ்து கொடுக்கும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை பெற்றுக் கொள்ளும் பொழுது இந்த ஆபத்துகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 8:10-11 வாசிக்கிறேன். 3 எக்காலம் ஊதினான், அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியைப் போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது 1/3 மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்திற்கு எட்டி என்று பெயர். அதனால் தண்ணீரில் 1/3 எட்டியைப் போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். உலகத்தில் காணப்படும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை குறித்து அதிகமாக உணர்கின்ற ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மகா உபத்திரவ காலத்திலே பூமியில் உள்ள குடிநீரில் 1/3 கசப்பாக மாறப்போகிறது. நல்ல குடிநீர் மக்களுக்கும் மற்றும் உயிரினங்களுக்கும் அத்தியாவசியமான ஒன்று. நல்ல தண்ணீர் இல்லாமல் மனிதன் இவ்வுலகத்திலே உயிர் வாழ முடியாது என்பது உலகம் அறிந்த ஒன்று இல்லையா? இஸ்ரவேல் புத்திரர் செங்கடலை கடந்து மாரா என்ற இடத்திற்கு வந்தபொழுது அங்குள்ள தண்ணீர் கசப்பாக இருந்ததை கண்டார்கள். கசப்பான தண்ணீரை ருசியுள்ள தண்ணீராக மாற்றுவதற்கு ஒரு மரத்தின் கிளையை வெட்டி தண்ணீரிலே போடும்படியாக மோசேக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்திலே வானத்திலிருந்து விழுந்த எட்டி என்ற நட்சத்திரத்தினால் நல்ல தண்ணீர் கசப்பாக மாறியது. மோசே தண்ணீரிலே போட்ட மரக்கிளை கிறிஸ்துவின் சிலுவையை குறிப்பதாயிருக்கிறது. எட்டி என்பது பல இடங்களில் பழைய ஏற்பாட்டில் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. முதலாவதாக இஸ்ரவேலரின் விக்கிரக வணக்கத்தை குறிப்பதற்கு இது கூறப்பட்டுள்ளது. கவனியங்கள், வாசிக்கிறேன். உபாகமம் 29 அதிகாரம் 18 வசனம். ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கும் நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கும் பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் இந்த எச்சரிப்பை தெளிவாய் கொடுக்கிறார். இரண்டாவதாக எரேமியா 9 அதிகாரம் 15-16 வசனங்களையும் நாம் பார்க்க வேண்டும். கவனியங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 9 அதிகாரம் 15-16 வசனங்கள். ஆதலால் இதோ நான் இந்த ஜனத்துக்கு புசிக்க எட்டியையும் குடிக்க பிச்சு கலந்த தண்ணீரையும் கொடுத்து அவர்களும் அவர்கள் பிதாக்களும் அறியாத புறஜாதிகளுக்குள்ளே அவர்களை சிதறடித்து பட்டயம் அவர்களை நிர்மூலமாக்கும் மட்டும் அதை அவர்களுக்கு பின்னாக அனுப்புவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே பெரும் துன்பத்தையும் வேதனையும் குறித்து வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, எரேமியா 23 அதிகாரத்திற்கு வாருங்கள், 15 வசனம் பாருங்கள். ஆதலால் சேனைகளின் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை குறித்து இதோ நான் அவர்களுக்கு புசிக்க எட்டியையும் குடிக்க பிச்சு கலந்த தண்ணீரையும் கொடுப்பேன். எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலிருந்து மாயமானது தேசமெங்கும் பரம்பிற்றே என்று சொல்லுகிறார். புலம்பல் 3 அதிகாரம் 15 வசனம் மற்றும் 19 வசனத்திலேயும் இதை குறித்து நாம் பார்க்கலாம். கசப்பினால் என்னை நிரப்பி எட்டியினால் என்னை வெறிக்க செய்தார். எட்டியும் பிச்சுமாகிய என் சிறுமையையும் என் தவிப்பையும் நினைத்தருளும். அது மட்டுமல்ல, தவறான நியாய தீர்ப்பை குறித்து வாசிக்கிறோம். கவனிங்கள், ஆமோஸ் 5 அதிகாரம் 7 வசனம். நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதியை தரையிலே விழ பண்ணுகிறவர்களே அவரை தேடுங்கள் என்று சொல்கிறார். ஆ பிரியமானவர்களே, நச்சு கலந்த எரி நட்சத்திரம் விழுந்ததினால் பூமியின் நல்ல தண்ணீரில் மூன்றில் ஒரு பகுதி கசப்பாக மாறியது. இந்த நட்சத்திரத்தின் பெயர் மனிதனின் விக்கிரக வணக்கத்திற்கும் அநியாயத்திற்கும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட நியாய தீர்ப்பு என்பதை தெரிவிக்கிறது. இங்கே அடுத்ததாக 4வது எக்காலம் ஊதப்படுவதை குறித்து நாம் வாசிக்கிறோம். சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் சேதமடைகிறது. கவனியங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 8 அதிகாரம் 12 வசனம். 4 தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது சூரியனில் மூன்றில் ஒரு பங்கும் சந்திரனில் மூன்றில் ஒரு பங்கும் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கும் சேதப்பட்டது. அவற்றவற்றில் மூன்றில் ஒரு பங்கு இருளடைந்தது. பகலிலும் மூன்றில் ஒரு பங்கு பிரகாசமில்லாமற் போயிற்று. இரவிலும் அப்படியே ஆயிற்று. உலக மக்கள் ஒளிக்காகவும் ஜீவனுக்காகவும் முழுவதுமாக சார்ந்திருக்கும் மற்றும் ஒரு சிருஷ்டிப்பு சூரியனாகும். அதனை காட்டிலும் சற்று குறைவாக சந்திரனையும் நட்சத்திரங்களையும் மனிதன் சார்ந்திருக்கிறான். சிருஷ்டிப்பின் 4வது நாளிலே தேவன் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் சிருஷ்டித்தார். இவைகளின் மூலமாக வெளிச்சம் பிரகாசித்தது. இப்பொழுது பூமியில் மூன்றில் ஒரு பகுதி ஒளியின்றி இருளடைந்து விட்டது. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் வைத்திருந்தார். மகா உபத்திரவத்தின் நாட்களில் வானமண்டலத்திலுள்ள சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களில் விசேஷித்த அடையாளங்கள் தோன்றும் என்று கூறுகின்றார். பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:29 அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். இந்த குழப்பங்களினால் இயற்கையின் விதிகளில் மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் திட்டமாக குறிக்கப்பட்ட அளவு மாத்திரமே பகலிலும் இரவிலும் மூன்றில் ஒரு பகுதி வெளிச்சம் மாத்திரமே இருளடைந்தது. ஒளியின் பிரகாசத்தில் மூன்றில் ஒரு பங்கு குறைக்கப்பட்டது. இதனால் ஒளியின் சக்தியினால் ஏற்படுகின்ற இயக்கங்களும் பாதிப்பு ஏற்படும். இந்த போதிலும் தேவன் பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார் என்பதாக ஆதியாகமம் 8:22 வாசிக்கிறோம். இப்பொழுது வெளிப்படுத்தும் விசேஷம் 8:13 வாருங்கள். பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊதப்போகிற மற்ற மூன்று தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 என்று சொல்ல கேட்டேன். இங்கே ஐயோ ஐயோ என்று சொல்லப்படுவது வரப்போகிற ஆபத்தை குறிக்கிறதாய் இருக்கிறது. 4வது எக்காலம் ஊதப்படும் பொழுது ஒரு தூதன் வானத்திலே தோன்றி பூமியின் மீது வரப்போகின்ற நியாய தீர்ப்பை குறித்து மிகுந்த சத்தமிட்டு கூறுகின்றான். கடைசி மூன்று எக்காலங்களும் முந்தைய மூன்று எக்காலங்களில் நின்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் ஐயோ எக்காலங்களாகும் அல்லது ஆபத்து எக்காலங்கள் என்று சொல்லலாம். நியாய தீர்ப்பின் நாட்களை நாம் சிந்திக்க சிந்திக்க அதிக பயங்கரமானதாயிருக்கிறது இல்லையா? இது சபையின் நாட்களில் இடம்பெறப்போகிறதில்லை என்றாலும் நம்மை அதிகமாக எச்சரிக்கும் ஒன்றாயிருக்கிறது. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆனால் இன்று கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவரையும் அவர் விசேஷ பங்குக்கென்று நியமித்துக் கொள்கிறார். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையை கேள்விப்பட்ட அவர்கள் அதை விசுவாசித்தார்கள். விசுவாசித்ததின் அடையாளமாக அவருக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பினார்கள். அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ தங்களை அவருக்கென்று ஒப்புக் கொடுத்தார்கள். பரிசுத்த ஆவியானவரை உள்ளத்திலே பெற்றுக் கொண்டவர்களாக அவர் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு அவருடைய பாதையிலே நடந்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இந்த பூமியின் மேல் வரப்போகிற ஆபத்தாக நாம் வாசிக்க கேட்ட அத்தனை காரியங்களும் நிச்சயமாய் ஒரு நாளிலே நடைபெறப்போகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்திருக்கிற நீங்கள், இத்தனை நாள் இந்த நிகழ்ச்சிகளை கேட்கிற நீங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா என்பதுதான் கேள்வி. உங்கள் உள்ளத்திலே அவருக்கு பரிபூர்ண இடம் உண்டா, அல்லது அவரும் வேண்டும் எனக்கு மற்ற காரியங்களும் வேண்டும் என்ற இரட்டை வாழ்க்கை வாழ்கிறீர்களா? சற்றை சிந்தித்து பாருங்கள். அவர் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறதுனாலே நம்மையும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க அழைக்கிறார். பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்கிறார். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவண்டை நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் போராடி கொண்டிருக்கிற பாவங்களின் மேலே வெற்றியை அவரே உங்களுக்கு தர ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். எப்பொழுது உங்கள் சொந்த முயற்சிகளை நீங்கள் விட்டுவிட்டு, ஆண்டவரே என்னாலே உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியாது, தவறு என்று உணர்கிறேன் ஆனால் என்னால் முடியாது என்பதையும் நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறீர்களோ, அப்பொழுது அவரே உங்களுக்கு பலன் கொடுக்க ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். ஆனால் அதற்கு முன்னதாக, நான் தொலைந்து போனவன், நான் காணாமல் போனவன், நான் கடவுளை விட்டு தூரமாய் போனவன், நான் ஒரு பாவி, நான் ஒரு அசுத்தன் என்பதை உள்ளத்தின் ஆழத்திலே உண்மையாய் நீங்கள் உணர வேண்டும். இயேசு உங்கள் பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அதை உங்கள் வாயினாலேயும் நீங்கள் அறிக்கையிட வேண்டும். பாவத்தை விட்டு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு வாஞ்சையோடு மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் வருத்தப்பட்டு சுமக்கிற பாரத்தை அவர் மேல் வைப்பீர்கள் என்றால் அவர் உங்களை விடுதலை செய்வார். இருதய கதவை தட்டி நிற்கும் அவருக்கு உங்கள் உள்ளத்திலே இடமளிப்பீர்களா? எத்தனையோ முறை ஆண்டவர் உங்களோடு பேசிவிட்டார். எத்தனையோ சூழ்நிலைகளிலே அவர் உங்களோடு கூட பேசிவிட்டார். அவருக்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்றால் அவர் உங்கள் வாழ்க்கையை சமாதானம் நிறைந்ததாக, வல்லமை உள்ளதாக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமானதாக மாற்ற அவர் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த உலகத்தின் இறுதி நாட்களிலே வரப்போகிற ஆபத்துகளை குறித்து நாங்கள் வாசித்தோம் ஐயா. இவ்வளவோ ஆண்டுகளுக்கு பின்னாலே நடக்கப் போகிற அத்தனையையும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னதாக வாழ்ந்த யோவானுக்கு நீர் வெளிப்படுத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் அதை குறித்து அறிந்து கொள்ளும் கிருபையை எங்களுக்கு தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவராவது, ஒருவருடைய சந்ததியாவது இப்படிப்பட்ட காலங்களுக்குள்ளே கடந்து செல்லாதபடி உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்று அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பின்பற்றி வந்தாலும், உம்முடைய அன்பை உணர்ந்து கொண்டவர்களாக உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் அவர்களுக்கு செவி கொடுத்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும், பாவத்திலிருந்து மெய்யான விடுதலையையும், சமாதானத்தையும், சந்தோஷத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது எந்த நிலையிலிருந்து, எந்த அறையிலிருந்து, எந்த தூர தேசத்திலிருந்து அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டாலும், கர்த்தாவே, அவர்கள் சத்தத்தை நீர் கேட்டு அவர்கள் வாழ்க்கையிலே இன்றே ஒரு மாறுதலை நீர் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒருவருடைய முகமும் வெட்கப்பட்டு போனதில்லை ஐயா. என்னிடத்திலே வருகிறவனை நான் புறம்பே தழுவதில்லை என்று நீர் சொல்லியிருக்கிறீர். இந்த நேரத்திலே தானே இயேசுவே, பாவியாகிய என்மேல் கிருபியாயிரும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய இரக்கத்தை காண்பியும், உம்முடைய ரட்சிப்பை அனுபவிக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். சங்கீதம் 118:15. நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். சங்கீதம் 118:15.